நான் இப்போது என்னுடைய சத்சங்கத்தை என்னுடைய இரண்டு குருமார்களின் ஆசியுடனும் சத்குரு கிரியா பாபாஜியின் ஆசியுடனும் 11 சித்தர்மார்களுடைய ஆசியுடனும் தொடங்குகின்றேன். ஆதி காலத்திலே தில்லையில் திருமூலர் அழகுமலை ராமதேவர் அழகுமலை ராமதேவர் அனந்த சயன கும்பமுனி திருப்பதி கொங்கணவர் கமலமுனியாரூர் கமலமுனியாரூர் சோதி அரங்க சட்டமுனி கருவை கருவூரார் சுந்தரானந்தர் கூடல் சுந்தரானந்தர் கூடல் சொல்லமட்டு குடியில் வான்மியரோடு நற்றால் காசி நந்தி தேவர் நற்றால் காசி நந்தி தேவர் பாதி ஹரிசங்கரன் கோவில் பாம்பாட்டி பழனிமலை புவனாதர் பழனிமலை புவனாதர் பழனிமலை புவனாதர் திருப்பரங்குன்றம் அதில் மச்சமுனி பதஞ்சலி ராமேஸ்வரம் பதஞ்சலி ராமேஸ்வரம் சேதி வைத்தீஸ்வரன் கோவில் தன்வந்திரி போயூர் கோராக்கர் மயூரங்குதம்பர் போயூர் கோராக்கர் மயூரங்குதம்பை திருவருணையூருடைக்காரர் சமாதியிற் சேர்ந்த நிறம்மை காக்கவே சமாதியிற் சேர்ந்த நிறம்மை காக்கவே அகஸ்தியர் கிரியா பாபாஜி பத்ரி சொரூப சமாதி அடைந்தனர் உலகம் உயவே. ஓம் கிரியா பாபாஜி நமோ. நான் இன்றைய சத்சங்கத்தை எங்களுடைய மணிவாசகரின் திருவாசகத்தை திருவாசகத்திலிருந்து அவர் சொன்ன மணித்துளிகளை சேகரித்து அந்த மணித்துளிகளோடு எங்களுடைய கிரியா யோகம் எந்தளவு தூரம் ஒத்திசைவாக போகின்றது என்பதை இது மூன்றாம் நாளாக இறுதி நாளாக இன்று பார்க்கப் போகின்றோம். இரண்டு சத்சங்கங்களில் அதை பார்த்துவிட்டோம். இன்று எல்லாவற்றையும் சேர்த்து பார்த்து புதிய விடயங்களையும் பார்த்து அதை முடிவுக்கு கொண்டு வருவோம் என்று இருக்கின்றேன். அதற்கு என்னுடைய குரு ஆசியும் மணிவாசகரின் ஆசியும் அதற்கு மேலாக சத்குரு பாபாஜியின் ஆசியையும் வேண்டி தொடங்குகின்றேன். திருவாசகத்தில் மணிவாசகர் இந்த திருவாசகம் இந்த தேன் தித்திக்கும் திருவாசகம் மக்களுக்கு இறைவனுடன் சேர்ந்து கொடுத்தார் மணிவாசகர். அதன் முழு நோக்கமும் எங்களுடைய சீவனை சிவமாக்குதல் என்பதை பார்த்தோம். அதற்குரிய முயற்சியில் இறுதியாக இந்த சீவன்கள் என்று சொல்லப்படும் எல்லா ஆத்மாக்களும் ஆன்ம ஈடேற்றம் அடைவதற்குரிய வழியை மணிவாசகர் சிவனுடன் சேர்ந்து எங்களுக்கு கொடுத்தார் திருவாசகம் மூலம். இந்த திருவாசகம் முறைப்படி அந்த நிலையை அடைவதற்கு நான்கு தகுதிகள் என்று கொடுக்கப்பட்டது திருவாசகத்தில். முதலாவது விவேகம், இரண்டாவது வைராக்கியம், மூன்றாவது ஆறு செல்வங்கள், நாலாவது ஆன்ம ஈடேற்றம், வீடு வேட்கை என்று திருவாசகத்தில் அந்த சொல்லு குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. இதில் விவேகம் வைராக்கியத்தை பார்த்துவிட்டோம். ஆறு செல்வங்களை நேற்று பார்க்க தொடங்கினோம். அதன் பின் கிரியா யோகத்தை பற்றியே கூடுதலாக ஒப்பிட்டு பார்த்தோம். இன்று அந்த ஆறு செல்வங்களையும் பார்த்து வீடு வேட்கை ஆகிய இறுதி நிலையை பார்ப்போம். இந்த ஆறு செல்வங்களாக மணிவாசகரின் திருவாசகத்தில் கொடுக்கப்பட்டிருப்பது முதலாவது மனக்கட்டுப்பாடு, இரண்டாவது புலனடக்கம், மூன்றாவது பொறுமை, நான்காவது சமனான மனநிலை, ஐந்தாவது உறுதியான நம்பிக்கை, ஆறாவது உண்மையாக வாழ்தல். இந்த ஆறு விடயங்களையும் நாங்கள் விவேகம் வைராக்கியம் என்ற இரண்டு நிலையை அடைந்தவுடன் அதை நாங்கள் பார்த்து இறுதியாக ஆன்ம ஈடேற்றத்தை வீடு போயிற்றை அடைய வேண்டும் என்பது திருவாசகத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. இதில் சில விடயங்களை திருவாசகத்தில் மணிவாசகர் நமக்கு விளக்கமாக கொடுத்திருக்கின்றார். அதில் சிலவற்றை உங்களுக்கு தருகின்றேன். எது அழகு என்று ஒரு கேள்வி கேட்கப்படுகின்றது. எது அழகு? இந்த உலகியலில் பெண்கள் அழகு, உலகியல் பொருட்கள் அழகு என்றெல்லாம் பல அழகு உண்டு. ஆனால் மணிவாசகர் சொல்லும் அழகு இறை அழகு, சிவன் அழகு. அதே போல் எங்களுடைய யோகி ராமையா அவர்கள் சொல்லும் அழகு பாபாஜியின் பிராணசக்தி அழகு. யோகி ராமையா அவர்கள் சொல்லுகின்றார்கள் சத்சங்கத்தில், இந்த பெண்கள் எல்லோரும் பூச்சி பூசி முகத்தில் தங்களை அழகுபடுத்தி அதை அழகென்று நம்பி வாழ்க்கையை வீணாக ஓட்டி அதை அழகென்று மற்ற ஆன்மாக்கள் எல்லாரும் நம்பி பெண்ணின்பத்திற்காக அலைந்து நாட்களை வீணாக்கி இறுதியாக அந்த பூச்சுக்கள் எல்லாம் அடுத்த நாள் அதிகாலையில் அவர்கள் எழுந்து முகம் கழுவும் போது அந்த முகத்தை பார்க்க முடியுமா? பேயாக இருக்கும் என்று யோகியார் சொல்லுகின்றார் கிரியா யோக சத்சங்கத்தில். அதே போல் மணிவாசகர் திருவாசகத்தில் இந்த அழகுக்கு உபமானமாக இறையைத்தான் சொல்லுகின்றாரே தவிர பெண்களையோ உலக அழகையோ அவர் சொல்லவில்லை என்பதை மறந்து விடாதீர்கள். ஆகவே இந்த உடலை வைத்து, இந்த உலகத்தை வைத்து நாங்கள் அழகென்று பார்ப்பதெல்லாம் போய் எல்லாம் மாயை என்று மணிவாசகர் சொல்கின்றார். ஆகவேதான் இதில் அகப்பட்டிருக்கும் தன்னை இந்த பொய்யை பருகினேன், இந்த பொய்யனாகவே இருக்கின்றேன், இந்த பொய்யிலிருந்து என்னை வழியால் கொண்டு வர மாட்டாயா என்று அழுது அழுது புலம்புகின்றார் திருவாசகத்தில். அடுத்த கேள்வி வருகின்றது, எது இன்பம்? இன்பம் பொருள் சார்ந்ததா என்று பார்க்கும் போது உண்மை அதுதான், உலகியல் பொருள் சார்ந்ததுதான் இன்பம். ஆனால் உலகம் பொய் என்றால் இன்பமும் பொய், அதுதான் உண்மை. துன்ப நிவாரணம் தான் இன்பம். ஏனென்றால் இந்த பொய் என்ற உலகத்திலும், இந்த உலகத்தில் படைக்கப்பட்ட பொருட்களாலும் தனு கரண புவன போகத்தில் நாங்கள் இருக்கின்றோம். சைவ சித்தாந்த கோட்பாட்டின்படி அவற்றிலிருந்து கிடைக்கும் எல்லா இன்பங்களும் உண்மையா பொய்யானவையே, உண்மையாக பொய்யானவையே. ஆனால் அவற்றை உணரும் பக்குவம் எங்களுக்குள்ளே பல ஆன்மாக்களுக்கு இல்லை. அதற்குரிய காரணம், இந்த இன்பமும் எங்களுடைய வாழ்வில் ஒன்றுதான். ஆனால் இன்பம் என்றால் என்ன என்றது நாங்கள் கேள்வியை கேட்கும் போது, இந்த உலகியலில் இருந்து வரும் இன்பமோ உடலில் இருந்து கிடைக்கும் சிற்றின்பமோ இன்பம் இல்லை என்பதை உணர்வதுதான் எங்களுடைய வாழ்க்கை. அதைத்தான் திருவாசகத்தில் மணிவாசகர் அழுது அழுது சொல்லுகின்றார். அதை உணர்ந்து விட்டோம் என்றால் இந்த இன்பத்தை தரக்கூடிய பொருள் எதுவென்றது எங்களுக்கு விளங்கிவிடும். ஏனென்றால் இந்த ஆசையால் தான் இந்த இன்பம் வருகின்றது, இந்த இன்பத்தால் தான் துன்பம் வருகின்றது. ஏனென்றால் இந்த இன்பம் உலகியலை நாடித்தான் நாங்கள் எடுக்க முயல்கின்றோம். ஆனால் உலகியலை நாடியிருக்கும் இன்பம் எல்லாவற்றிற்கும் தோற்றம் என்பது உண்டு. இந்த உலகத்தில் என்னத்துக்கு என்ன பொருட்களுக்கு தோற்றம் உண்டோ அவ்வளவும் பொய், அது உண்மை அல்ல. ஆகவே அந்த பொருட்களில் இருந்து வரும் இன்பமும் நிலை அல்ல. ஆகவே இன்பம் என்ற சொல்லு ஒரு இயல்பு நிலையான சொல்லு, அதில் ஒரு விதமான மாற்று கருத்தும் இல்லை மணிவாசகருக்கு. ஆனால் அந்த இன்பம் எது என்பதுதான் இங்கே கேள்வி. அந்த இன்பமானது உலகியலில் இருந்து வரவில்லை, உலகியல் பொருட்களில் இருந்து வந்த இன்பம் இல்லை என்று மணிவாசகர் எங்களுக்கு திருவாசகம் மூலம் எடுத்துரைக்கின்றார். ஆகவே அந்த இன்பம் எது என்று கேள்வி கேட்டு போகும் போது, நிலையான இன்பம் எது என்று கேள்வி கேட்டு போகும் போது, அது கடவுள் ஒருவரே நிலையான இன்பம் என்பதுதான் அதற்குரிய பதில். அதற்கு காரணம் என்னவென்றால், அந்த கடவுள் ஒன்றே தோற்றமற்றவர், மற்றவரெல்லாம் தோற்றமாக கொடுக்கப்படுகின்றது தனு கரண புவன போவங்களால். இறை என்பது அனாதியானது. ஆகவே அந்த விடயத்தை நாங்கள் அறிவதே மணிவாசகரின் நான்கு முறைகளில் முதலாவது முறையான விவேகம். அந்த விவேக முறைப்படி இந்த உலகத்தில் நிலையானது எதுவோ அதை நாங்கள் பற்ற வேண்டும் என்று மணிவாசகர் சொல்கின்றார். நிலையானது என்று சொல்வது உண்மையானது. எது நிலையற்றதோ பொய்யானதோ அவற்றை விட்டுவிட வேண்டும் என்றும் சொல்லுகின்றார். ஆகவே இந்த நிலையானது நிலையற்றது என்பதை நாங்கள் அறிவது, எது உண்மை எது பொய் என்பதை அறிவதற்குத்தான் எங்களுக்கு அந்த விவேகம் என்றதற்கு தேவைப்படுகின்றது. ஆகவே அதை நாங்கள் அறிந்து விட்டோமாக இருந்தால் அடுத்த கேள்வி, இந்த இன்பம் வந்து அதற்கு புகுகின்றது. இந்த இன்பத்தை தருவதும் இந்த நிலையற்ற பொருட்கள் தான் என்பது அடுத்ததாக இந்த விவேகத்தின் மூலம் எங்களுக்கு தெரிய வரும். அதை தெரிய வந்தது மாத்திரமல்ல, அதை நாங்கள் உணர வேண்டும். எல்லாவற்றையும் தெரிந்துவிட்டு நாங்கள் வாழ்க்கையை நடத்தி கொண்டு போகலாமே தவிர அதை உணர்வு நிலைக்கு கொண்டராவிட்டால் அதில் ஒருவிதமான பிரயோசனமும் இல்லை. அதே போல்தான் கிரியா யோகமும். பயிற்சிகளை நாங்கள் தெரிந்து கொண்டு அந்த பயிற்சியை சாதனை செய்யாவிட்டால் நாங்கள் கிரியா யோகத்தில் பயணிக்கும் சாதகர்கள் என்று எங்களை சொல்லுவதில் அர்த்தமில்லை. ஆகவேதான் யோகியார் சொல்கின்றார், சாதனை சாதனை சாதனை, சாதனை இல்லாவிட்டால் வேதனை. ஆகவே மணிவாசகர் திருவாசகத்திலும் பெரிய அளவில் அதைத்தான் அழுது அழுது மக்களுக்காக கொடுக்கின்றார், தனக்கும் கொடுக்கின்றார் அந்த நிலையில். ஆகவே இந்த இன்பம் என்பதற்கு மீண்டும் எக்காலத்திலேயும் எச்சூழலிலேயும் எல்லோருக்கும் இன்பம் பயக்கக்கூடியதுதான் இன்பமே தவிர அது சாதாரணமாக வந்து சாதாரணமாக போகக்கூடிய விடயங்கள் இன்பம் அல்ல. அது பொய்யில் இருந்து வருவது, இந்த உலகியல் பொருட்களில் இருந்து வருவது, தனு கரண புவன போவங்களால் வந்து அதில் கொடுக்கப்பட்டிருக்கும் மாயையில் இருந்து வருவது. அதை விளக்கமாக மணிவாசகர் பாடி கடவுளே இன்பப் பொருள் என்பதை சுட்டிக்காட்டுகின்றார். அடுத்ததாக அவருடைய திருவாசகத்தில் பொய்யில் இருந்து யார் என்னை மீட்பார் என்று ஒரு பகுதியை கொடுக்கின்றார். நாங்கள் பொய்யில் இருந்து வழியால் வர வேண்டுமென்றால் இங்கு பொய் என்று சொல்வது நிலையற்ற விடயங்கள். அவற்றில் இருந்து நாங்கள் வழியால் வர வேண்டுமென்றால் ஒரு மெய்தான் எங்களை அந்த பொய்யில் இருந்து வழியால் கொண்டு வரலாமே தவிர இன்னும் ஒரு பொய் எங்களை அந்த பொய்யில் இருந்து வழியால் கொண்டு வர முடியாது என்பதை மணிவாசகர் திட்டமாக திருவாசகத்தில் சொல்லுகின்றார். ஆகவே இந்த உலகத்தில் இருக்கும் எல்லா பொய்களும் எங்களுடைய பொய்யை எங்களிடமிருந்து அகற்ற முடியாது. ஒரே ஒரு முறையில்தான் எங்களுடைய பொய்யை நாங்கள் அகற்றலாம். அதற்கு எங்களுக்கு மெய்யாயிருக்கும் ஒன்றுதான் அதை அகற்ற முடியும். ஆகவேதான் இந்த மெய் யார் என்பதை தேடிக்கொண்டு போகும் போது, யார் எங்களுக்கு இதில் உதவி செய்வார் என்று தேடிக்கொண்டு போகும் போது அதற்குரிய பதிலாக கடவுள் ஒருவரே மெய் என்பது எங்களுடைய அறிவுக்கு எட்டப்போகின்றது, எட்டுகின்றது. ஆகவே கடவுள் தான்மை, அவரால் தான் எங்களுடைய பொய்யை அகற்ற முடியும் என்பது நிலையாகின்றது. அதேபோல்தான் எங்களுடைய கிரியா யோகத்திலும் பாபாஜி அந்த நிலையில் இருக்கும் போது அவர்தான் எங்களுடைய மெய். நாங்கள் இந்த உலகியலில் இருந்து யோகத்தில் இருந்தாலும் உலகியலில் கூடுதலாக நாங்கள் எங்களுடைய மனதையோ பொறிகளையோ விடுவோமாக இருந்தால் பாபாஜியின் உதவிதான் எங்களுக்கு தேவை. யோகத்தில் அந்த சத்குருவால் தான் எங்களை அந்த நிலையில் இருந்து மீட்க முடியும். ஆகவே நாங்கள் பாபாஜியிடத்தான் கையை பிடிக்க வேண்டும், பாபாஜியைத்தான் இறுக பிடிக்க வேண்டும் என்பது எல்லோருக்கும் விளங்க வேண்டிய உடையம் கிரியா சாதகர்களுக்கு. அதே போல்தான் மணிவாசகரும் இந்த பொய்யிலிருந்து நாங்கள் விடுபட வேண்டுமென்றால் எங்களுடைய பெரிய தெய்வமான சிவனே அதற்கு உதவி செய்ய வேண்டும், அவரையே பற்றிக் கொள்ள வேண்டும் என்று அழுது அழுது அவரை தன்னை பற்றிக் கொள்ளுமாறு கேட்கின்றார். ஆகவே இதிலிருந்து நாங்கள் அறிவது என்னவென்றால், இந்த உலகத்தில் மெய்யாக இருப்பது கடவுள் ஒன்றே. அவரை நாங்கள் எப்படியாவது வேண்டி அவரிடம் கீழ்நிலையில் இருந்து அவருடைய உதவியை கேட்டு இந்த எங்களுடைய பொய் வாழ்க்கையை பொய்யை நாங்கள் அகற்ற வேண்டும் என்பது மணிவாசகர் சொல்லுகின்றார். அப்போது எங்களுக்கு என்ன புரிகின்றது என்றால், இந்த உலக இன்பம் என்பது நிலையற்றது. இந்த நிலையற்ற இன்பம் என்பது சிற்றின்பத்திலேயே முடிகின்றது. இந்த சிற்றின்பம் என்பது ஐந்து பொறிகளாலும் உணரப்படும் ஒரு இன்பம். உலகத்தில் இருப்பதில் அதி உயர்ந்த இன்பம் சிற்றின்பம். ஏனென்றால் இந்த இன்பத்திற்குரிய வரவிலக்கணத்தை சைவ சித்தாந்தம் சொல்கின்றது. ஒரு புலனால் கிடைக்கும் இன்பம், இரண்டு புலனால் கிடைக்கும் இன்பம், மூன்று புலனால் கிடைக்கும் இன்பம், நான்கு புலனால் கிடைக்கும் இன்பம், ஐந்து புலனால் கிடைக்கும் இன்பம் என்று பகுத்தாறுகின்றது. அதனுடைய கருத்து என்னவென்றால், எங்களுக்கு ஐந்து பொறிகள் ஒளிப்பொறிகள் இருக்கின்றன. அவைதான் எங்களுடைய துன்பத்திற்கே காரணம். கண், காது, மூக்கு, வாய், உடல். அப்ப இவற்றிலிருந்து அந்த பொறிகளால் நாங்கள் இந்த உலகியல் பொருட்களை அணுகும் போது ஒரு பொறியலால் கிடைக்கும் இன்பங்களும் இருக்கின்றன, இரண்டு பொறியலால் கிடைக்கும் இன்பங்களும் இருக்கின்றன. அப்படியே சொல்லிக் கொண்டு போகும் போது ஐந்து பொறியலால் கிடைக்கும் இன்பங்களும் இருக்கின்றன. இதற்கு பல உதாரணங்களை நீங்கள் பார்க்கலாம். ஆகவே இந்த ஐந்து பொறியலாலையும் கிடைக்கக்கூடிய இன்பம்தான் சிற்றின்பம். அது ஆண் பெண்ணுக்கு இடையில் கிடைக்கப்படும் இன்பம் என்பது சைவ சித்தாந்தத்திலும் சொல்லப்படுகின்றது, திருவாசகத்திலும் சொல்லப்படுகின்றது. ஆகவே அந்த இன்பத்தை தான் நாங்கள் இன்பம் என்று சொல்லிக்கொண்டு எங்களுடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டு போகின்றோம். ஆனால் அது உண்மையான இன்பம் அல்ல. அதற்கு மேலாக இருப்பதுதான் இன்பம். அந்த இன்பம் தான் பேரின்பம். அந்த பேரின்பத்தை கொடுக்கக்கூடியது உண்மை பொருளான கடவுளே தவிர பொய்யான உலகமோ உலகியல் பொருட்களோ மற்றவையோ இல்லை என்பது மணிவாசகரின் திருவாசகத்தில் தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்கின்றது, சைவ சித்தாந்த ஆதி கருத்தை. ஆகவே நாங்கள் இந்த இன்பத்தை தேடும்போது இது நாங்கள் உலகியலில் இருந்து எடுக்கும் இன்பம் நிலையற்றது என்பதை நாங்கள் உணர வேண்டும். அந்த உணர்வு நிலைக்கு வருவதற்குத்தான், அதை அறிவதற்குத்தான், அதை பகுத்து ஆராய்வதற்காகத்தான் இந்த விவேகம் என்று சொல்லப்படுவது பயன்படுகின்றது என்று மணிவாசகர் சொல்லுகின்றார். அதை அறிந்தவுடன், அறிந்தால் மாத்திரம் காணாது, மீண்டும் அதை உணர வேண்டும். அது முக்கியமாக மணிவாசகரால் தரப்படுகின்றது. அறிவு நிலையில் வைத்துக் கொண்டு நாங்கள் அதில் வெற்றி பெற முடியாது, உணர்வு நிலைக்கு அதை கொண்டு வர வேண்டும் என்பது வலியுறுத்தப்படுகின்றது திருவாசகத்தில். அதேபோல்தான் சத்குரு கிரியா பாபாஜியிலும் கிரியா யோகத்திலும் அதே கருத்து வலியுறுத்தப்படுகின்றது. நீங்கள் கிரியா யோகத்தை படித்து கிரியா யோக யுக்திகளை பயின்றால் மாத்திரம் போதாது, அதை உணர்வு நிலைக்கு கொண்டு வந்து சாதனை செய்தால்தான் அதில் வெற்றி என்பதை பாபாஜி வலியுறுத்துகின்றார். ஆகவே இந்த விவேகம் மூலம் இவற்றை அறிந்து அதில் நாங்கள் வைராக்கியமாக இருக்க வேண்டும். வைராக்கியமாக இருந்தால்தான் அதை நாங்கள் எங்களுடைய உணர்வு நிலையில் வைத்து வெல்லலாம் என்பது திருவாசகத்தில் மணிவாசகராக கொடுத்திருக்கப்படும் மற்றைய கருத்து. இரண்டாவது கருத்து, அதேபோல் அந்த வைராக்கியம் என்பது எங்களுடைய வெளிப்புலன்களையும் உள்புலனான மனத்தையும் வெல்லுவது, நல்லவற்றிலேயே பற்றுவது, கெட்டவற்றை விடுவது என்று இருக்கின்றது. ஆனால் அதிலும் ஒரு கேள்வி வருகின்றது, நாங்கள் ஏன் இந்த வைராக்கியத்தில் நிற்க முடியாது என்று ஆன்மாக்களுக்கு அது ஒரு கேள்விகளாக இருக்கின்றது. அதுவும் உண்மைதான். இந்த உலகியலில் அந்த வைராக்கியத்தில் நிற்க முடியாது விட்டால் அதற்கு நாங்கள் யாரிடம் உதவி கேட்பதென்று மணிவாசகர் அழுது அழுது பாடுகின்றார். அவர் சொன்ன விடை, நாங்கள் இறைவனிடம் துணை கேட்க வேண்டும். இறைவனிடம் துணை கேட்க வேண்டும் என்றால் நாங்கள் இறைவனை தேட வேண்டும். தேடினால் நாங்கள் தேடுவது ஒரு உண்மை பொருள்தான், அது பொய்யல்ல என்பது எங்களுக்கு விளங்கத் தொடங்கும். எங்களை பொய்யில் வைத்திருப்பது எங்களுடைய வெளிப்புலன்களும் மனமும் என்பது தெரிய வரும். ஆகவே நாங்கள் இந்த புலன் வழியில் போகாது, புலன்களை கட்டுப்படுத்த வேண்டும், மனதை கட்டுப்படுத்த வேண்டும். அப்போதுதான் இறைவனை நாங்கள் உதவிக்கு அழைக்கலாம் என்பது எங்களுடைய சித்தத்துக்கு தெரிய வரும். அப்படி தெரிய வராமல் தடுப்பது என்ன என்ற ஒரு கேள்வியை கேட்கும் போது மணிவாசகர் சொல்லுகின்றார், அது மயக்கத்தால் அதற்குள் போக விடுவதில்லை வைராக்கியத்திற்குள் என்று ஒரு முடிவை கொண்டு வருகின்றார். அந்த மயக்கம் என்று சொல்வது என்னவென்றால், சைவ சித்தாந்தத்திலும் திருவாசகத்திலும் மலங்கள், பாசம், மும்மலங்கள், ஆணவம், கண்மம், மாயை, இந்த மலங்கள் தான் எங்களை இந்த மயக்கத்தில் வைத்திருக்கின்றது. ஆகவே நாங்கள் இந்த மலங்களை வெல்லும் போது எங்களுக்கு அந்த இறைவன்தான் பேரின்பம் என்பது தெரிய வரும். ஆகவே மணிவாசகர் சொல்லுகின்றார், இந்த வைராக்கியத்தில் இருந்து கொண்டு இந்த வெளிப்புலன்களையும் உள்புலன்களையும் ஒன்று நாங்கள் இறைவன்தான் பேரின்பம் என்றதை நாங்கள் உணர வேண்டும் என்று வலியுறுத்துகின்றார். அதற்காகத்தான் இந்த ஆறு வழிகள் என்று சொல்லப்படும் மூன்றாவது நிலையை மணிவாசகர் சொல்லுகின்றார். கிரியா யோகத்தில் கூட கிரியா பாபாஜி அதே நிலையைத்தான், ஆறினை அகற்றுக, ஆறினை தொடர்ந்து செய்க என்று நேற்றையான் சத்சங்கத்தில் நான் அந்த பகுதியை உங்களுக்கு வாசித்தேன். எங்கு சென்றாலும் அந்த ஆறுதான், ஆறு நல்ல விடயங்களை செய்வதும் ஆறு செய்யக்கூடாத விடயங்களை விடுவதும் மிகவும் முக்கியமானது. நாங்கள் இந்த நிலைக்கு வருவதை அது திருவாசகத்திலும் தெளிவாக கூறப்பட்டிருக்கின்றது, பாபாஜியின் கிரியா யோகத்திலும் தெளிவாக கூறப்பட்டிருக்கின்றது. எல்லாத்துக்கும் மூலமாக இந்த கோட்பாடே சைவ சித்தாந்தத்திலிருந்து வந்திருக்கின்றது. ஆகவே நாங்கள் இவற்றிலிருந்து விடுபட வேண்டும், இவற்றை விவேகம் மூலமாக அறிந்து வைராக்கியம் மூலமாக நிலையில் நின்று அதற்கடுத்ததாக இந்த ஆணவ மலத்தால் தரப்படும் ஆறு கெட்ட விடயங்களிலிருந்து வெளியால் வருவதற்கும் ஆறு நல்ல விடயங்களை பின்பற்றி ஆன்ம ஈடேற்றத்தை நோக்கி போவதற்கும் என்ன தேவை என்று மணிவாசகர் அழுதழுது அடுத்த விடயத்தை இறைவனுடன் பகிர்கின்றார். அதற்கு மணிவாசகர் கண்ட முடிவு, ஐந்தெழுத்து என்ற மந்திரம், நம சிவாய சிவாய நம. இதை யார் தந்தது, எங்கிருக்கின்றது என்று மணிவாசகர் ஆராய்ந்து அது சிவனுடைய ஐந்தெழுத்து மந்திரம் என்பதை உறுதிப்படுத்துகின்றார். ஆகவே அந்த ஐந்தெழுத்தை இறைவா எனக்குத்தா, அந்த மந்திரத்தை எனக்குத்தா என்று வேண்டுகின்றார். அதேபோல் கிரியா யோகத்தில், பாபாஜியின் கிரியா யோகத்தில் நாங்கள் ஐந்து சொல் மந்திரமான பஞ்சாட்சர மந்திரம் யோக மந்திரமாக ஓம் கிரியா பாபாஜி நமோம் என்றதையே பற்றி நிற்க சொல்லி சொல்லுகின்றார்கள் எங்களுடைய குருமார்கள். எந்த நிலையிலும் அந்த மந்திரத்தையே உச்சரிக்க சொல்கின்றார்கள். எல்லாம் அங்கிருந்து வந்ததென்று நாங்கள் பார்க்கும் போது முழுக்க முழுக்க சைவ சித்தாந்தத்தில் இருந்தும் திருவாசகத்தில் இருந்தும் அது கொடுக்கப்பட்டிருக்கின்றது. எங்களுடைய முதல் முதல் கடவுளான சிவனில் இருந்தே எல்லாம் வந்திருக்கின்றது. ஆதலால் தான் இந்த கிரியா யோகம் சிவ யோகத்தில் இருந்து வந்தது என்பதை யோகியார் பறைசாற்றுகின்றார். அதற்கு எல்லா விளக்கங்களும் வந்து கொண்டிருக்கின்றன. இதில் அடுத்ததாக வரும் கேள்வி, நான் யார்? நான் ஆன்மா. ஆகவே நான் யார் என்பதை மணிவாசகர் கேள்வியாக போடுகின்றார் தன்னுடைய திருவாசகத்தில். அதில் அவர் தரும் கருத்து சைவ சித்தாந்த கருத்துப்படி எட்டும் ரெண்டும் என்று சொல்லி ஒரு கருத்தை கொடுக்கின்றார். எங்களுக்கு அதில் சில விடயங்கள் முதலே தெரிந்திருக்கும் எங்களுடைய கிரியா யோகத்தில், ஆனால் ஆழ்ந்த கருத்து திருவாசகத்தில் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அது எட்டு என்பது இறைவனையும் ரெண்டு என்பது ஆன்மாவையும் குறிக்கும் என்றும் மணிவாசகர் திருவாசகத்தில் சொல்லுகின்றார். எட்டு என்பது அகரமாகிய இறைவன் எண் குணத்தான் என்று நாங்கள் சைவ சித்தாந்தத்தில் படித்திருக்கின்றோம். ரெண்டு என்பது இந்த ரெண்டும் இல்லாத நிலையாகிய ஆன்மா. ஆகவே மணிவாசகர் சொல்லுகின்றார், இந்த எட்டும் ரெண்டையும் அறியாதவன் நான் தன்னை கீழ்நிலைப்படுத்தி சொல்கின்றார். அதை அறியத்தாருங்கள் கடவுளே என்று சொல்லுகின்றார். அதாவது அகரம் உகரம் இந்த ரெண்டையும் சேர்த்து கடைசியாக முடியும் இம் என்றதில் முடியும் போது அது ஓங்கார சொல்லான ஓம் என்று முடிகின்றது. ஆகவே மணிவாசகரின் கருத்துப்படி நான் யார் என்றதை அறிவதற்கு இந்த இறையையும் ஆன்மாவையும் இந்த ஓம்கார மந்திரத்தையும் நன்கு அறிய வேண்டும் என்பது திருவாசகத்தில் சொல்லப்படுகின்றது. அது மாத்திரமல்ல, நமசிவாய அதில் வரும் யானா என்ற சொல்லு ஆன்மாவை குறிப்பதாக மணிவாசகர் சொல்லுகின்றார். அது உண்மை. அதை கூட தான் அறியாதவன் என்று தன்னை கீழ்நிலைப்படுத்துகின்றார் திருவாசகத்தில். அதைவிட அகரம் என்பது சிவத்தையும் உகரம் என்பது சக்தியையும் குறிப்பது சைவ சித்தாந்தத்திலும் சொல்லப்பட்டிருக்கின்றது, யோகத்திலும் சொல்லப்பட்டிருக்கின்றது, திருவாசகத்திலும் சொல்லப்பட்டிருக்கின்றது. அதை கூடத்தான் அறியாதவன் அதை அறிய தரும்படி மீண்டும் அழுது அழுது இறைவனை திருவாசகத்தில் கேட்கின்றார். இப்படியாக பல விடயங்களை நான் அறிவதால் தான் நான் யார் என்பதை அறிய முடியும் என்பது அவருடைய செயல்பாடு. அவருடைய எடுத்துக்காட்டு திருவாசகத்தில். ஆகவே இந்த திருவாசகத்தில் இந்த நிலைகளை கடப்பதற்கு இப்படியான யுக்திகளை அவர் சொல்லுகின்றார். இந்த நான்கு அடிப்படை தகுதிகளான விவேகம், வைராக்கியம், செல்வம், அதைத் தொடர்ந்து ஆன்ம ஈடேற்றமான வீடு வேட்கை. இதற்கு கடைசியாக இறுதியாக அவருக்கு கிடைத்த பதில் அந்த ஐந்தெழுத்து மந்திரம் நம சிவாய சிவாய நம, யோகத்தில் ஓம் கிரியா பாபாஜி நம ஓம் எங்களுக்கு கிடைத்த பதில். ஆகவே இந்த திருவாசகத்தில் சொல்லப்பட்ட பல கருத்துக்கள் எங்களுடைய யோகத்திலும் பாபாஜியால் கூறப்பட்டிருக்கின்றது. ஆனால் எல்லாவற்றிற்கும் மூலமான கருத்துக்கள் சைவ சித்தாந்தமே அடிப்படை என்பதும் ஓரளவு எங்களுக்கு இப்போது புரிகின்றது. ஆகவே கிரியா சாதகர்களே, அடுத்த கருத்தை மணிவாசகர் சொல்லுகின்றார். கடவுளே, என்னை அடியார் கூட்டத்தில் வைத்திருங்கள், இந்த உலகத்தில் என்னை தள்ளிவிடாதீர்கள், அடியார் கூட்டத்தில் எனக்கு இருப்பதற்கு உதவி செய்யுங்கள் என்று அழுகின்றார். அது எவ்வளவு உண்மை! ஏனென்றால் அடியார் கூட்டம் என்பது மெய்யடியார், அதாவது உண்மை நிலையில் வாழ்பவர்கள். அந்த உண்மை நிலையில் வாழ்பவர்களுடன் தன்னை வைத்திருங்கள் இறைவனே. ஒன்றில் உங்களிடம் என்னை எடுத்துக் கொள்ளுங்கள், இல்லாவிட்டால் நான் இந்த உலகத்தில் இருக்கும் வரையும் மெய்யடியார்களுடன் இருக்கும் நிலையை தாருங்கள் என்று அழுகின்றார். எங்களுடைய கிரியா யோகத்தில் கூட கிரியா பாபாஜி அவர்களும் பாபாஜியின் தெய்வீக குரல் புத்தகத்தில், நீங்கள் எல்லோரும் என்றும் சத்சங்கத்தில் இருங்கள், என்றும் கூட்டு குழு தியானத்தில் பங்கு பெற்றுங்கள், என்றும் பக்தியில் சேர்ந்து செய்யுங்கள் என்று அதை பறைசாற்றுகின்றார். எல்லாம் முழுக்க முழுக்க சைவ சித்தாந்தத்தில் இருந்து வந்த கருத்துக்கள். ஆகவே இவை எல்லாவற்றையும் பார்க்கும் போது எந்த நிலையில் நாங்கள் இந்த உலகத்தில் இருந்தாலும் இந்த அடிப்படை கருத்துக்களை நாங்கள் தொடர்ந்து வேணும், தொடர்ந்து பின்பற்ற வேண்டும், பின்பற்றினால் நாங்கள் வீடு பெற்றை என்று சிவத்தை சொல்வது போல ஆன்ம ஈடேற்றத்தை அடையலாம் என்பது உறுதி. ஏன் இந்த அடியார்கள் நடுவில் இருக்க வேண்டும் என்பதற்கும் திருவாசகத்தில் விளக்கம் தரப்படுகின்றது. ஏன் நாங்கள் இந்த உலகியலில் இருந்து கொண்டு தேவையான நேரத்தில் மாத்திரம் நாங்கள் எங்களுடைய திருவாசகத்தை படித்தோ சைவ சித்தாந்தத்தை படித்தோ கோவிலுக்கு சென்றோ தேவையான நேரத்தில் மாத்திரம் அதை பயன்படுத்தலாமே, எங்களுடைய உலகியலில் இருப்பதில் எவ்வளவு இன்பம் இருக்கின்றது உலகியல் இன்பம், ஏன் இந்த அடியார்கள் கூட்டத்தில் இருக்க வேண்டும் என்பது ஒரு கேள்வியாக அமைகின்றது என்பதை மணிவாசகர் சொல்லுகின்றார். அதற்குரிய பதிலையும் தருகின்றார். அதற்குரிய பதில் என்னவென்றால், நல்லவரின் சேர்க்கையில் இருக்கும் போது நீங்கள் கெட்டவர்கள் ஆனாலும் உங்களுக்கு அந்த நல்லவர்களுக்கிடையில் இருக்கும் போது அந்த நல்ல குடம் சிறிது சிறிதாக உங்களிடம் வந்து நீங்களும் நல்லவராக மாறுவதற்குத்தான் சந்தர்ப்பம் உண்டே தவிர, உங்களுடைய இயற்கை குணமான கெட்ட குணத்தில் நீங்கள் வாழ்ந்து முடிக்க தேவையில்லை என்பது முதலாவது பொருள். இரண்டாவது பொருள், நீங்களும் நல்லவராக இருந்து நல்லவர் சேர்க்கையில் இருக்கும் போது இன்னும் மேலும் மேலும் மற்றைய நல்லவர்களை பார்த்து இன்னும் உங்களை மெருகூட்டிக் கொள்ளலாம் என்பது அடுத்த கருத்து. மூன்றாவது கருத்து, நீங்கள் இந்த நல்லவர் சங்கத்தில் இருக்கும் போது நல்லதையே சிந்திக்கும் தன்மை, நீங்கள் ஏதாவது உலகியல் வந்து உங்களை கஷ்டப்படுத்தும் போது நல்லவர்களுக்கு மத்தியில் இருக்கும் போது அது உங்களை வந்து பெரிதாக தாக்காது, அதிலிருந்து நீங்கள் விடுபட்டுக் கொள்ளலாம், அதையும் ஒரு யுக்தியாக பயன்படுத்தலாம் என்பதுக்காகத்தான் மணிவாசகர் அழுது 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 தன்னை மெய்யடியார் கூட்டத்தில் வைத்திருக்கும்படி கேட்கின்றார். அதை பாபாஜி அருமையாக தன்னுடைய புத்தகத்தில் எங்களுக்கு அறிவுறுத்துகின்றார். அந்த விளக்கத்தை சொல்லாமல் அந்த விளக்கம் எங்களுக்கு இப்போது கிடைக்கின்றது திருவாசகத்தில் இருந்தும் சைவ சித்தாந்தத்தில் இருந்தும். ஏன் நாங்கள் குழு தியானங்கள் இப்படியான சத்சங்கங்கள் எல்லாம் இருக்க வேண்டும், அதில் எவ்வளவு முக்கியமான விடயம் இருக்கின்றது என்பதை நீங்கள் உணர வேண்டும் என்பது இன்று உங்களுக்கு நிச்சயமாக சாதகர்களுக்கு புலப்படும். பல சாதகர்கள் யோசிக்கின்றார்கள், இப்படியான சத்சங்கத்துக்கு நாங்கள் இன்று எங்களுக்கு உலகில் அலுவல் இருக்கின்றது, இந்த அரை மணி நேரம் முதல் எங்களுக்கு செலவிட முடியாது, சுசீந்திரன் சார் இந்த சத்சங்கத்தை முடிந்தவுடன் அனுப்புவார், நாங்கள் காரில் போகும்போது அல்லது நேரம் கிடைக்கும் போது அதை கேட்போம், அது சொல்லப்படும் கருத்துக்களை எடுப்போம் என்று. அப்படி கேட்பதற்கும் இந்த நல்லவர்களின் குழுவில் இருந்து கொண்டு அதை கேட்பதற்கும் பெரிய வித்தியாசங்கள் இருக்கின்றது சாதகர்களே, மறந்து விடாதீர்கள். உங்களுக்கு அந்த தகுதி கூடுதலாக இல்லாவிட்டாலும் அதை உள்வாங்கும் தகுதி, அந்த நல்லவர்கள் சேர்க்கை அந்த சத்சங்கத்தில் இருந்து கேட்கும் போது மற்றவர்களின் ஆன்மீக அதிர்வினால் உங்களுக்கு அதை உள்வாங்கும் தன்மை கூடும், அது நிச்சயம். அதை பாபாஜி பல இடங்களில் யோகியார் மூலம் கொடுத்திருக்கின்றார், யோகியாரும் அதை பல இடங்களில் சொல்லி இருக்கின்றார். என்னுடைய குருவான சுவாமி ராமும் எனக்கு அதை விளக்கம் தந்திருக்கின்றார். ஆகவே நேரடியாக இப்படியான பூஜைகளிலோ சத்சங்கங்களிலோ கலந்து கொள்வது முக்கியமல்ல என்று யாராவது இன்னும் உணராது இருந்தால் இந்த சத்சங்கத்தின் மூலம் அதை உணருங்கள். ஆதலால் தான் பாபாஜி அதை இன்று உங்களுக்கு மீண்டும் ஒருமுறை கொணர்கின்றார் என்பதை மறந்து விடாதீர்கள். ஆகவே நாங்கள் இவற்றை பயன்படுத்தி இறுதியாக என்னத்தை சென்றடைகின்றோம் என்று மணிவாசகர் சொல்லுகின்றார் என்றால், இந்த பாச நிலையில் இருக்கும் ஆணவம் கண்ணம் கண்மம் மாயை என்ற மூன்று நிலைகளையும் வெல்ல வேண்டும். அது சிவயோகத்தில் நாங்கள் விளக்கமாக படித்துவிட்டோம். இந்த மாயையால் உலகமும் தனு கரண புவன போகம் என்று உலகமும் உலகில் இருக்கும் பொருட்களும் எங்களுக்கு தரப்படுகின்றது. அது உடலும் தரப்பட்டு உலகமும் தரப்பட்டு உலகத்திற்கு பொருட்களும் தரப்படுகின்றது. ஏனென்றால் நாங்கள் மூன்று வினையான சஞ்சித வினை, பிராப்த வினை, ஆகாமிய வினை என்ற இந்த மூன்று வினைகளும் எங்களுடைய ஆன்மாவுடன் இருக்கின்றது. சஞ்சித வினை என்பது எங்களுடைய ஆன்மா இந்த உலகத்திற்கு எப்ப எந்த பிறப்பில் வந்ததோ அந்த பிறப்பில் இருந்து இன்று வரை நாங்கள் சேகரித்த வினை. பிராப்த வினை என்பது இந்த உடலில் எங்களுக்கு இந்த புறப்பில் கொடுக்கப்பட்ட வினை. ஆகாமிய வினை என்பது இந்த பிறப்பில் நாங்கள் சேகரிக்கும் வினை. இந்த மூன்று வினைகளை இந்த மூன்று பகுதிகளாக நிர்வகித்து எங்களுக்காக நிர்வாகம் செய்து அதை எங்களுக்கு ஊட்டிக் கொண்டிருப்பது எங்களுடைய கடவுள். அது கடவுளால் தான் நடைபெறுகின்றது, அதற்கும் மனிதர்களுக்கும் தொடர்பில்லை. ஆகவே நாங்கள் இந்த வினைகளை அறுத்தால் தான், இந்த மாயையிலிருந்து விடுபட்டால்தான், இறுதியாக ஆணவ மலத்திலிருந்து விடுபட்டால்தான் மலப்பரிபாகம் என்ற நிலைக்கு வந்து இறைவன் ஒருவனே உண்மை, அதான் எங்களுடைய கடைசியான நோக்கம் குறிக்கோள், அதை அடைவதே என்ற நிலையை அடையும் போதுதான் எங்களுக்கு அந்த ஆன்ம ஈடேற்றம் கிடைக்கும் என்று சைவ சித்தாந்தத்தில் நாங்கள் படித்திருக்கின்றோம், பார்த்திருக்கின்றோம், இன்று திருவாசகத்திலும் பார்க்கின்றோம். அதே நிலையை அடைவதற்குத்தான் சத்குரு கிரியா பாபாஜியின் கிரியா யோகம் மிகவும் இலகுவான வழியில் குடும்ப வாழ்க்கையில் இருந்து கொண்டே அந்த நிலைக்கு வரலாம் என்பதற்காக உலக மக்களுக்கு யோக நிலையில் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அந்த நிலையைத்தான் நாங்கள் இந்த புறப்பில் எடுத்திருக்கின்றோம். அந்த யோக நிலையை அது எங்களுக்கு கொடுக்கப்பட்டு விட்டது எங்களுடைய ஆன்மாவுக்கு. இன்னும் எத்தனை புறப்புகளில் நாங்கள் அந்த யோக நிலையில் இருந்து கொண்டு இறுதியான ஞான நிலைக்கு போகின்றோம் என்பது எங்களுடைய சாதனையின் ரகசியம், சாதனையின் வெற்றியை பொறுத்தது. ஆகவே நாங்கள் கிரியா சாதகர்கள் எல்லோரும் கொடுத்து வைத்தவர்கள். இப்போது உங்களுக்கு விளங்கியிருக்கும் கிரியா யோகத்தில் சொல்லப்பட்ட கருத்துக்கு மேலாக திருவாசகத்திலும் என்ன சொல்லப்பட்டிருக்கின்றது, அதே கருத்துத்தான் இன்னும் உயரிய முறையில் சொல்லப்பட்டிருக்கின்றது மணிவாசகரால். அதற்கு மேலாக சிவயோகத்தில் எங்களுடைய முதல்வன் சிவனால் முழுக்க முழுக்க அதையே ஆழமாக சொல்லப்பட்டிருக்கின்றது. இதற்கு மேலாக உங்களுக்கு தெரிய வேண்டியது ஒன்றுமல்ல. இதை நீங்கள் அறிவு நிலையில் எடுக்காமல் உணர்வு நிலைக்கு கொண்டு வந்து உங்களுடைய சாதனையை பெருக்கி கிரியா யோகத்தில் சொல்லப்பட்ட ஆன்ம ஈடேற்றமான குறைந்த நிலையை ஆவது அடைய வேண்டும் நாங்கள் எல்லோரும். இல்லையென்றால் அதிகூடிய நிலையான சத்குரு கிரியா பாபாஜியின் நிலையான சொரூப சமாதியை அடைய வேண்டும் என்று சொல்லி இந்த சத்சங்கத்தை இத்துடன் முடித்து சத்குரு கிரியா பாபாஜியின் அருளுடன் உங்களுடைய வினாக்களுக்கு விடை காண்பதற்கு உங்களை அழைத்து செல்கின்றேன். ஓம் கிரியா பாபாஜி நமோ.
கிரியா யோக சாதகர்களுக்கு நல்ல விஷயங்களை கொண்டு வந்து கொடுத்து பாபாஜியுடைய துணை அருளால இன்னும் அவங்களுடைய ஆன்மீக முன்னேற்றங்களை வலுப்படுத்தி நீங்க சிறப்பா சொற்பொழிவு ஆற்றுறதுனால உங்க மூலியமா பாபாஜி எல்லாருக்கும் நல்ல அருளை புரிவார் என்றது ஒரு ஐயப்பாடும் இல்லை. அப்படிதான் எனக்கு கொஞ்சம் இந்த உணர்வு அறிவுல புரியுது. ஏன் கேட்டா திருவாசகர்லாம் ஒரு நல்ல கருத்து, எந்த நம்ம ஒரு மகான்மார்கள் கருத்துக்களை எடுத்தாலும் யாரும் வந்து தவறான விஷயத்த சொல்லல, எந்த விஷயத்தையும் பிரிச்சு சொல்லல, எந்த விஷயத்தையும் பிரிச்சு பார்க்கல. எப்படியாவது நீங்க பிடிச்ச அந்த பெரிய நிலையை போய் புரியுங்கன்றது தான் அவங்க ஒவ்வொருத்தரும் ஒரு வழியை காட்டிருக்காங்க. அந்த வகையில நம்ம ஒரு வழியை பிடிச்சி பாபாஜி வழியை பிடிச்சி போறோம். இந்த மாதிரி துணை சப்போர்ட் துணையான வார்த்தைகள் சொற்பொழி கேட்கக்குள்ள இன்னும் எங்களை போல உள்ள ஒரு அன்பர்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அந்த சந்தோஷத்தை எல்லாரும் அனுபவிக்கணும்ன்றதுதான் பாபாஜியுடைய திருவருளால அவர்கிட்டயே இதை ஒப்படைக்கிறோம். ஓம் கிரியா பாபாஜி நமோ.
ஓம் கிரியா பாபாஜி நமோம். நன்றி. உங்களுடைய இறுதி கருத்துக்கு கார்த்திகேயன் ஐயா, அப்படியே இணைப்பில் இருங்கள். இறைவன் ஐயா, இறுதியாக நீங்கள் ஏதாவது கருத்து சொல்ல வேண்டும் என்றால் கூறலாம்.
நன்றாக அமைந்த அதற்கு சான்றாக இன்றைய சத்சங்கத்தில் ஒவ்வொரு கிரியா சாதகரும் ஃபீட்பேக் வந்து உண்மையாக அந்த சத்சங்கம் சிறப்பாக அமைந்தது என்பது மிகவும் தெளிவாக விளங்குகின்றது. அதற்கு காரணம் வந்து முக்கியமாக பாபாஜியினுடைய ஆசிரியர்கள் இன்றைய சத்சங்கத்தில் பாபாஜி மற்ற யோகி ராமையர் எல்லாரும் அதில் முன்று கலந்து கொண்டு இந்த உணர்வுக்குரிய தன்மையை அறியக்கூடிய இருக்கின்றது. அதை எல்லோரும் நீங்கள் நன்று உணர்ந்திருப்பீர்கள். எனவே இன்றைய சச்சங்கம் மிகவும் சிறப்பாக நடைபெற்றதற்கு மிகவும் மகிழ்ச்சி அடைகிறோம். அதே போன்று கிரியா சாரவம் உங்கள் சாதனைகளைத்தான் மீண்டும் மீண்டும் கூட்டி உங்கள் சாதனைகளை கூட்டிக் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக் கொள்கின்றேன். நன்றி.
ஓம் கிரியா பாபாஜி நமோ. இந்த இந்த முடிவுடன் நாங்கள் இந்த சத்சங்கத்தை முடிவுக்கு கொண்டு வருகின்றோம். மீண்டும் புதன்கிழமை நாங்கள் எல்லோரும் சந்திப்போம் என்று சொல்லி பாபாஜிக்கு நன்றி சொல்லி யோகியாருக்கு நன்றி சொல்லி இந்த சத்சங்கத்தை முடிக்கின்றேன். ஓம் கிரியா பாபாஜி நமோ. ஓம் கிரியா யோகியார் நமோ.